நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். வணக்கம் ஜான்.
வணக்கம் ரைசல்.
விக்டோரியா மாநிலத்தை பொறுத்தளவில் கோவிட் பேண்டமிக்னு சொல்கிறோம் இல்லையா, கோவிட் பேரிடர் காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற சட்டம் தொடர்பான ஒரு சட்ட முன்வடிவு நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த சட்ட முன்வடிவில் என்ன இருந்தது, இப்போது சட்டமாக்கப்பட்டுள்ள அந்த சட்டத்தில் என்ன உள்ளது சொல்லுங்களேன்.
The Public Health and Wellbeing Amendment Pandemic Management Bill 2021 என்கின்ற இந்த சட்ட முன்வடிவு இப்பொழுது சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போ அந்த சட்ட முடிவு ஏன் அரசு கொண்டு வந்தது என்றால், கொரோனா தொற்று வந்ததிலிருந்து 2 வருடங்களாக அரசு எடுத்த நடவடிக்கைகளின் அனுபவத்திலிருந்து இந்த மாற்றங்களை நாங்கள் சட்ட முன்வடிவாக கொண்டு வந்திருக்கிறோம் என்று அரசு கூறியது. வருங்காலங்களில் அரசு சிறப்பாக செயல்பட இது உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறோம் என்று விக்டோரிய சுகாதார அமைச்சர் மார்ட்டின் ஃபோலே கூறினார். துவக்கத்தில் கோவிட் தொற்று நோய் வந்தபொழுது ஏற்கனவே நடைமுறையில் இருந்த அவசர நிலை சட்டத்திற்கு உட்பட்டு விக்டோரியா அரசு செயல்பட்டது. தொற்று நோயின் அபாய நிலைக்கு இணங்க ஒவ்வொரு 4 வாரங்களுக்கும் அந்த அவசர நிலை சட்டத்தில் மாற்றங்களை செய்து கொண்டே வந்தது. அதன் அடிப்படையில் தான் ஊரடங்கு உத்தரவுகளை பிறப்பித்தது. முகக்கவசங்களை போடும் உத்தரவோ தடுப்பூசி போடும் உத்தரவோ அவை எல்லாமே அந்த பழைய சட்டத்தின் அடிப்படையில் தான் போடப்பட்டது. அது போதுமானதாக இல்லை என்றும் காலத்திற்கேற்ற மாற்றம் வேண்டும் என்றும் இந்த காரணங்களுக்காகத்தான் இந்த புதிய சட்ட முன்வடிவை தாம் கொண்டு வந்திருப்பதாக விக்டோரிய மாநில அரசு கூறியது ரைசல். அந்த புதிய சட்ட முன்வடிவில் என்னென்ன அம்சங்கள் இருந்தன என்றால், இதுவரை ரைசல் பேரிடர் கால அறிவிப்பை மாநிலத்தின் முதன்மை சுகாதார அதிகாரியை அறிவிப்பார். ஆனால் இந்த சட்டம் வந்தால் அந்த அதிகாரம் மாநில பிரிமியருக்கு தரப்படும். இது மிக முக்கியமான அம்சம். அடுத்து ஊரடங்கு உத்தரவை 3 மாதங்கள் தொடங்கி காலவரையற்ற அளவில் நீடிக்கலாம் என்கின்ற அம்சம் மிக மிக முக்கியமான அம்சம். இதில் கவனிக்க வேண்டியது காலவரையற்ற அளவில் நீடிக்கலாம் என்பது. அடுத்து, இதுவரை முதன்மை சுகாதார அதிகாரியே பொது ஆணைகளை வெளியிடலாம். ஆனால் இந்த சட்டம் வந்தால் பொது ஆணைகளை வெளியிட சுகாதார அமைச்சருக்கு அதிக அதிகாரம் வழங்கப்படும். இப்படி சுகாதார அமைப்புகளிலிருந்தும் மனித உரிமை குழுக்களிலிருந்தும் மற்றும் சமூக குழுக்களிலிருந்தும் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டு தொற்று நோய் மேலாண்மை குழு என்று ஒன்று அமைக்கப்படும் என்கின்ற அம்சமும் இருந்தது. மிக முக்கியமாக, அரசின் ஆணைகளுக்கு கட்டுப்படாமல் மீறுகின்ற தனிநபர்களுக்கு 2 வருட ஜெயில் தண்டனையும் 90,500 ஆஸ்திரேலிய டாலர்களும் வணிக நிறுவனங்களுக்கு 452,500 டாலர்களும் அபராதமாக விதிக்கப்படும் என்கின்ற அம்சமும் இருந்தது. ஆனால் பல எதிர்ப்புகள் இருந்ததனால் இந்த சட்ட முன்வடிவில் திருத்தங்கள் ஏற்பட்டன. இப்பொழுது சட்டமாக்கப்பட்டிருப்பதில் உதாரணமாக பொது சுகாதார ஆணைகளை மீறுகிறவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள அபராத கட்டணம் அந்த ஜெயில் தண்டனை நீக்கப்பட்டு 10,904 ஆஸ்திரேலிய டாலர் என்று குறைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து, தொற்று நோய் ஒரு பேரிடராக மாறிவிட்டது என்கின்ற அறிவிப்பை வெளியிட ஓர் அழுத்தமான அடிப்படையை அரசு பின்பற்றும் என்றும், அடிப்படை மனித உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்றும், போராட்டம் செய்யும் உரிமை வழங்கப்படும் என்றும், 14 நாட்களுக்குள் பொது சுகாதார ஆலோசனைகளை வெளியிடுவது என்பதை மாற்றி தொற்று நோய் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 7 நாட்களுக்குள் ஆலோசனைகளை வெளியிடப்படும் என்கின்ற மாற்றங்களையெல்லாம் இப்பொழுது சட்ட முன்வடிவில் இருந்து சட்டமாக்கும் பொழுது இந்த திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன ரைசல்.
அடுத்து ஜான், இந்த கோவிட் பேண்டமிக் இந்த சட்ட முன்வடிவுக்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்தது இல்லையா, பல பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் கூட மெல்பர்னில் நடந்ததாக நாம் செய்திகளில் பார்த்தோம். ஏன் அப்படியான ஒரு எதிர்ப்பு, ஏன் அப்படியான ஒரு ஆர்ப்பாட்டம் சொல்லுங்களேன்.
ஆமாம் ரைசல், நிறைய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன. இந்த புதிய சட்டம் ஜனநாயகத்தின் மேலான தாக்குதல் என்று எதிர்க்கட்சி கூறியது ரைசல். மாநில பிரிமியரின் கையில் அதிகார குவிப்பை இந்த சட்டம் கொடுக்கிறது என்றும், இதுபோல இதுவரை நடந்ததில்லை என்றும், இந்த சட்டம் முன்னோடி சட்டமாக நிறைவேற்றப்பட்டால் அது பெரும் ஆபத்தை கொடுக்கும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் மேத்யூ கை குறிப்பிட்டார் ரைசல். இப்போ தன்னிச்சையாக ஆணையிடும் அதிகாரம் அளவுக்கு அதிகமாக சுகாதார அமைச்சரிடம் வழங்கப்பட்டிருப்பதாகவும், ஊரடங்கு உத்தரவின் அதிகபட்ச காலம் வரையறுக்கப்படாமல் இருப்பது கவலையை அளிப்பதாகவும் விக்டோரிய மாநில வழக்கறிஞர்களின் சங்கம் கருத்து வெளியிட்டது ரைசல். அப்புறம் விக்டோரியாஸ் ஓம்பட்ஸ்மேன் டெபோரோ கிளாஸ் என்ன சொன்னாங்கன்னா, சுயமாக மேற்பார்வையிடும் அமைப்பு பற்றிய விளக்கம் இந்த சட்ட முன்வடிவில் தெளிவாக இல்லை என்றும், சுகாதார அமைச்சரே முடிவுகளை எடுக்கும் பட்சத்தில் மாநில முதன்மை சுகாதார அதிகாரிக்கு போதுமான அதிகாரம் இருக்காது என்றும், தொற்றுநோய் குறித்த முடிவுகளை மேற்பார்வையிட நீதித்துறை சார்ந்த ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் என்றும் கூறினார். ஒரு தனிநபரிடம் அதிகாரம் குவிந்திருப்பதாக கவலைப்படுவோருக்கு நீதித்துறை சார்ந்த ஒரு அமைப்பு ஏற்படுத்துவது ஆறுதலை கொடுக்கும் என்றும் அவர் வாதிட்டார் ரைசல். அதற்கு பிறகு அரசு என்ன பண்ணுச்சுன்னா சில திருத்தங்களை செய்ய முன் வந்தது. ஆனால் முக்கியமான அம்சங்கள் அப்படியே இருக்கின்றன, அவைகளில் திருத்தம் தேவை என்று விக்டோரிய மாநில வழக்கறிஞர்களின் சங்க ராய்சின் அனெஸ்லி கூறினார். சுகாதார அமைச்சர் பிறப்பிக்கும் உத்தரவுகளின் மீது நாடாளுமன்றத்திற்கு எவ்வித கட்டுப்பாடும் இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய குறை என்று கூறினார். இப்படி பல எதிர்ப்புகள் போராட்டங்கள் இருந்ததை நாம் பார்த்தோம் ரைசல்.
அடுத்து ஜான், இப்ப நாடாளுமன்றத்தில் வந்து இந்த சட்ட முன்வடிவுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்தது. பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை வந்து எதிர்த்தாங்க. இப்ப கடைசியா வந்து இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது எப்படி சாத்தியானது? நாடாளுமன்றத்தில் வந்து எப்படி அதிகமான வாக்குகள் கிடைத்து இது சட்டமாக்கப்பட்டது? அந்த கதையை சொல்லுங்களேன்.
அது ஒரு சுவாரஸ்யமான கதை ரைசல். ஏனென்றால் நாடாளுமன்றத்தின் கீழ் சபையில் லேபர் கட்சி வந்து இந்த சட்டத்தை எளிதாக நிறைவேற்றிவிட்டது. ஆனால் மேலவையில் இவர்களுக்கு வந்து 40 உறுப்பினர்களில் 18 உறுப்பினர்கள் தான் இருந்தார்கள். அதனால் அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் இருந்ததால் இது எப்படி நிறைவேற்றுவார்கள் என்று காத்திருந்தார்கள். அப்பொழுதுதான் ரீசன் பார்ட்டியினுடைய ஃபியோனோ பேட்டன், அனிமல் ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய ஆண்டி மெடிக், கிரீன்ஸ் லீடர் சமந்தா ரத்னம் இவர்களெல்லாம் ஆதரித்தார்கள். ஸோ இவர்கள் ஆதரிப்பதனால் இது சட்டமாக்கப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் அதில் ஒரு சிக்கல் என்ன வந்தது என்றால், லேபர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஆடம் சோமியூரிக் என்ற ஒரு எம்பி இந்த சட்ட முன்வடிவை எதிர்த்து வாக்களிக்கப் போவதாக அறிவித்தார். அப்போ இது எப்படி நடக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தபோது கடைசி நேரத்தில் டிரான்ஸ்போர்ட் மேட்டர்ஸ் எம்பி ராட் பார்டன் என்பவர் ஆதரவு தெரிவித்ததனால் இது சட்டமாக்கப்பட்டது ரைசல்.
நிறைவாக ஜான், இப்போ விக்டோரியா மாநில அரசை பொறுத்தளவில் ஏன் இப்படியான சட்டம் வந்து அவசரமாக தேவை, அது சொல்லுங்களேன்.
ஏன் இதில் இவ்வளவு பதட்டம், இவ்வளவு திருத்தங்கள், இவ்வளவு மாற்றங்கள், இவ்வளவு எதிர்பார்ப்புகள், இந்த போராட்டங்களுக்கு இடையே இது ஏன் இப்படி அவசரமாக மாற்றப்பட்டது, சட்டமாக்கப்பட்டது என்றால், விக்டோரிய மாநில அரசுடைய பேரிடர் தொடர்பான அதிகாரம் டிசம்பர் 16 வரைக்கு தான் இருக்குது ரீசல். இப்போ இது நிறைவேற்றப்படலை அப்படின்னாக்க அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஆணை பிறப்பிப்பது என்றெல்லாம் அவர்கள் விழித்திருப்பார்கள். அதனால் இந்த காலக்கெடு முடிவதற்குள்ளாகவே புதிய சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தம் இருந்தது, ஒரு நெருக்கடி ஆளுகின்ற லேபர் கட்சிக்கு இருந்தது. இந்த கூட்டத்தொடரிலேயே, பாராளுமன்ற கூட்டத்தொடரிலேயே அதை செய்ய வேண்டிய நிர்பந்தமும் அவர்களுக்கு இருந்தது. ஆகவேதான் இந்த நெருக்கடிகளுக்கு இடையே இந்த புதிய சட்டம் அவசர அவசரமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ரைசல்.
மிக்க நன்றி ஜான், மீண்டும் சந்திப்போமே.
நன்றி ரைசல், நிச்சயமா சந்திப்போம். நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.